சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 49 அத்தியாயம். பொற்கொல்லன் கரங்களில் ஒரு பூம்பாவை. 2 வினாடிகள் குடிசையிலிருந்து அந்த உருவத்தை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அடிகள், தங்களை நான் எதிர்பார்க்கவில்லை என்று தயங்கி தயங்கி கூறினார்.
தங்களையும் நான் எங்க எதிர்பார்க்கவில்லை அடிகளே
என்று கூறிய அந்த உருவத்தின் கம்பீர வதனத்தில் சிறிது புன்முறுவல் சாயை படர்ந்தது.
ஆனால் பின்புறம் இருந்து என்னை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை உனக்கு ஆண்டவன் அளித்திருக்கின்றான்
என்று அந்த உருவம் அடிகளை பாராட்டவும் செய்தது. அடிகளும் மெல்ல சுய உணர்வை அடைந்து தம்மை தைரியப்படுத்திக் கொண்டு, அந்த சக்தியை அளித்தது ஆண்டவன் அல்ல என்று சுட்டி காட்டினார்.
வேறு யார் அளித்தது அடிகளே?
இருங்கோவேல் அளித்தான்.
இருங்கோவேலா? அந்த பாதகனா?
ஆமா, அவன் கரூரில் தாங்கள் சிறையிருந்த மாளிகைக்கு தீ வைக்காவிட்டால் தங்கள் காலும் கருகி இருக்காது.
நானும் பின்னால் இருந்து அந்த காலை கண்டு அடையாளம் கண்டுபிடித்திருக்க முடியாது.
எல்லாம் இருங்கோவேலின் தயவு என்று நகைச்சுவையை காட்டிய அடிகள், தவிர திருமாவளவர் என்று மேலும் ஏதோ சொல்ல போனதை தடுத்த சோழர் குல இளவள்,
திருமாவளவன் நல்ல அடிகளே, என் சகோதரி கொடுத்த பெயரை மறந்து விட்டீரா
என்று வினவினார்.
இருப்பினும் அது காரணம் பெயர்தான். காரண பெயராயிருந்தாலும் கருகிய என் காலிலே கருவிழிகளில் இருந்து அமுத மழையை பொழிந்த தமிழகத்தின் கற்பு பாவையளித்த கண்ணிய பெயர் அல்லவா அது? அது சரித்திரத்தில் நிலைக்கும் என்று நான் பூவழகிக்கு உறுதி அளித்த சிறப்பு பெயர் அல்லவா அது? அடிகளே, அரசு அளிக்கும் உறுதிமொழியை அல்பமாக நினைப்பதும் குற்றம். ஆகவே இனி திருமாவளவன் சரித்திரத்தில் மறைந்து விட்டான். உயிருடன் இருப்பவன் கரிகாலன்தான். சந்தேகம் வேண்டாம், இதோ பாருங்கள்
என்று சொன்ன சோழர் பெருமகன் அடிகளுக்கு எதிரில் கருகிய தன் இடது காலை சற்று எடுத்து வைத்தான். அடிகள் எல்லை மீறிய ஆச்சரியத்தால் பிரமித்தது அன்றி, மனித உணர்ச்சிகளுக்கு, இதய தாவங்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் இவனல்லவா சோழர் அரியணையில் அமரத் தகுந்தவன் என்று உள்ளூர சொல்லிக் கொண்டார். கருகிய அந்த இடது காலில் பல நாட்களுக்கு முன்பு கருவூரின் பாழடைந்த மாளிகையின் அறையில் பூவழகி கட்டிவிட்ட புலித்தோல் அப்பொழுதும் சுற்றியிருந்தது மட்டுமல்லாமல், அவள் அன்று கட்டிவிட்ட பட்டு கயிறுகளும் அந்த புலித்தோலை சுற்றியிருந்தன. கரிகாலன் இரு கால்களிலும் புலித்தோல் பாதரட்சிகளை அணிந்திருந்ததால் இடது காலில் மட்டும் முழங்காலில் இருந்து கணுக்கால் வரை இறங்கிய அந்த பழைய புலித்தோல் பட்டை மன்னவனின் ஒரு காலை புலிக்காலாகவே அடித்திருந்ததைக் கண்டடிகள், அவன் முதுகு புறத்தை வாயிற்படிக்கு காட்டி நின்றிருந்த சமயத்தில் முழங்கார் பட்டைக்கும் அடிக்கால் பாதரட்சைக்கும் இருந்த இடைவெளியை கவனித்திருக்காவிட்டால் நின்றிருந்தவன் கரிகாலன் என்பதை தாம் அறிந்து கொண்டிருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டார். அவன் கரிகாலன் தான் என்பதை அறிந்ததும் குடிசை கதவை சாத்திவிட்ட அடிகள் தமது ஆச்சரியத்தையும் ஓரளவு தணித்து கொண்டாலும், கரிகாலன் அங்கு எப்படி வந்தான் என்பதை புரிந்து கொள்ள சக்தியில்லாதவராய் தமது கண்களால் அவனை உச்சி முதல் முழங்கால் வரையிலும் ஒருமுறை துழாவினார். கரிகாலன் காலில் மட்டும் அந்த பழைய புலித்தோல் பட்டையை கட்டியிருந்தானே ஒழிய இடுப்பில் பரதவர்களைப் போல சாதாரண உடையையே அணிந்திருந்ததையும், அவன் கழுத்தில் இருந்த வெண்சங்கு மாலையும் கிழிஞ்சல் கொத்தும் அவன் அசல் பரதவனாகவே அடித்திருந்ததையும் பார்த்த அடிகள், ஏதோ முன்கூட்டி செய்த திட்டத்துடனேயே கரிகாலன் அங்கு வந்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டாலும், தானும் ராணியும் செய்து கொண்ட ஏற்பாடு மன்னவனுக்கு எப்படி தெரியும் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் கேட்டார்.
நான் இங்கு வரப்போவது தங்களுக்கு எப்படி தெரியும்?
கரிகாலனின் கூறிய விழிகளில் ஆச்சரியம் சற்றே படர்ந்தது.
நீங்கள் வருவது எனக்கு தெரியும் என்று யார் சொன்னது
என்று கேட்டான் இளம் சென்னியின் மகன். இந்த பதிலால் அடிகளின் வியப்பும் எல்லை மீறவே,
என்ன, நான் வருவது உங்களுக்கு தெரியாதா என்றார்.
தெரியாது என்பதைத்தான் முன்பே குறிப்பிட்டேனே என்றான் கரிகாலன்.
அப்படியானால் இந்த குடிசையிலிருந்து பந்தத்தை அசைத்தது நீங்கள் இல்லையா
என்று கேட்டு பிரமிப்பை குறிக்கும் முறையில் கண்களை அகல விரித்தார் அடிகள்.
நான் தான் பந்தத்தை அசைத்தேன். ஆம்பிரா நதிக்கரையில் இருக்கும் மாளிகையில் அந்த விளக்கை நான் அசைத்ததற்கும் இதற்கும் வித்தியாசம் இருந்ததா?
இல்லை, வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இல்லாததால் தான் நான் முதலில் வியப்படைந்தேன். வியப்பை தொடர்ந்து அச்சமும் அடைந்தேன்.
கனல் கணையில் ஜொலிப்பதை விட தீட்சன்யமான சோழர் குல இளவலின் சீரிய விழிகள் அடிகளை நன்றாக ஏறெடுத்து பார்த்தது அன்றி, ராஜ களை சொட்டும் அவன் அழகிய வதனத்தில் கவலை ரேகையையும் சற்றி படர்ந்தது. சிறிது யோசித்துவிட்டு கேட்டான் கரிகாலன்,
அடிகளே, நீர் இப்பொழுதும் கரூரில் இல்லையா
என்று?
இல்லை என்றார் அடிகள். இப்பொழுது இந்த ஊரில் தான் இருக்கின்றீரா?
ஆம்.
எந்த மடத்தில் இருக்கின்றீர்?
எந்த மடத்திலும் இல்லை.
ஏதாவது கோட்டத்தில் வசிக்கின்றீரா?
அடிகள் மெல்ல சிரித்தார். பிறகு தமது விழிகளில் பழையபடி விஷமம் பூரணமாக சொட்ட கரிகாலனை நோக்கினார்.
எதற்காக சிரிக்கின்றீர்கள் அடிகளே? என்று கேட்டான் கரிகாலன்.
மடத்தையும் கோட்டத்தையும் பற்றி கேட்டீர்களே என்று சிரித்தேன் என்று அடிகள் பதில் கூறினார்.
அதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது
என்று ஏதும் புரியாமல் வினவினான் அரசில்லா மன்னவன்.
மடத்தையும் கோட்டத்தையும் ஏன் துறவரத்தையும் தொலைத்து தலைமுழுகி மாதம் ஒன்றாகிறது என்று விளக்கிய அடிகள் மீண்டும் விஷம புன் முறுவல் கூட்டினார்.
துறவரத்தையே துறந்து விட்டீர்களா?
ஆம்.
ஏன்?
அரசியல் பந்தம் பற்றி கொண்டு விட்டது.
இப்பொழுது நீர்
புகாரின் பொற்கொள்ளன் சங்கமன்.
பொற்கொள்ளரா? ஆபரணங்கள் செய்ய தெரியுமா?
தெரியும். ஆனால் தகாத இடங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறது.
தகாத இடங்களா?
அடிகள் பேச்சினால் வியப்பு அதிகமாக அதிகமாக குழப்பமும் மேலோங்க கேட்டான் கரிகாலன்.
ஆம் மன்னவா, நான் பரம்பரை பொற்கொள்ளன். சோழர்கள் தரிக்கும் மணிமகுடத்தை தயாரித்தவர்களே என் மூதாதைகள் தான்.
அவர்கள் கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது
என்று தமது இரண்டு கைகளையும் பார்த்து கொண்டே அடிகள் மேலும் சொன்னார்.
மன்னவா,
என் மூதாதைகளின் கைகள் அறவழியில் அலுவல் புரிந்தன. இந்த கைகள் மரவழியில் ஈடுபட்டிருக்கின்றன. தர்மமாக தலைமுறை தலைமுறையாக வந்த சோழ குலத்தாருக்கு மணிமுடிகள் செய்யவும் பழுது பார்க்கவும் மூதாதைகள் இருந்தார்கள். நான் பகைவருக்கு சிருஷ்டிக்கின்றேன் மணிமகுடம்.
அவர் சொல்வதன் பொருளை அப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத கரிகாலன்,
பகைவருக்கு மணிமுடியா? யாருக்கு? இருங்குவேளுக்கா? அவனுக்கு மணிமுடி செய்கின்ற பொற்கொள்ளரே
என்று வினவினான் குரலில் குரோதம் ஊடுருவ.
இன்னும் அத்தனை அதர்மத்தை இக்கரங்கள் செய்யவில்லை பிரபு என்றார் அடிகள்.
வேறு யாருக்கு?
யவனராணிக்கு.
யவனராணிக்கா?
ஆம்.
எந்த இடத்தை அரசாள?
புகாரை ஆள.
கரிகாலன் சற்றே குடிசையில் அப்படியும் இப்படியும் உலாவிக் கொண்டு சிறிது நேரம் மௌனம் சாதித்தார். புகாரை யவனர்களுக்கு இருங்கோவில் சாசனம் செய்து ஓலை அனுப்பியது, டைபீரியஸ் அதை யவன தளமாக்கி ராணிக்கு அதில் முடிசூட்ட ஏற்பாடு செய்வது முதலிய விருத்தாந்தங்களை கரிகாலன் கேட்டிருந்தாலும் அவையெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைவேற முடியாத ஒரு பகற்கனவு என்று நிச்சயித்திருந்தனாகையால் அடிகள் உரைத்த விஷயத்தால் அது உண்மையாகவும் கூடும் என்பதை உணர்ந்து தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அந்த சிந்தனையின் விளைவாக நீண்ட நேரம் மௌனமாகவே இருந்துவிட்டு கடைசியில் கேட்டான்,
இந்த ராஜ்யம் நிறுவ இன்னும் யார் உடந்தை என்று.
அடிகளின் பதில் கரிகாலனை தூக்கி வாரி போடவே செய்தது.
பிரம்மானந்தர்
என்று அடிகள் சொன்ன பதிலால் அதிர்ச்சி அடைந்த கரிகாலன் தன் காதுகளை நம்பாதவனாய்,
என்ன பிரம்மானந்தரா
என்று மறுமுறையும் வினவினார்.
ஆம். திட்டமாக கிடைத்தது அடிகளின் பதில்.
ராணிக்கு முடிசூட்டுவதில் பிரம்மானந்தரா முனைந்திருக்கிறார்.
மற்றும் ஒரு முறையும் வினவினான் கரிகாலன்.
பிரமிப்பின் உச்ச நிலைக்கு சென்று.
ஆம்
என்றார் அடிகள்.
காரணம் தெரியுமா?
தெரியும்.
என்ன காரணம்?
இதற்கு அடிகள் பதில் சொல்ல வாயெடுத்தார். ஆனால் அதற்கு அவசியமே இல்லாமற் செய்துவிட்டது மற்றொரு குரல்.
நான் சொல்கின்றேன் என்று குழறி குழறி ஒளித்த ஒரு பெண் குரலை கேட்டு வாயிற்படியை நோக்கி திரும்பிய அடிகளையும் கரிகாலனையும் நோக்கி நின்று கொண்டிருந்த சமயத்தில் மெல்ல குடிசை கதவை திறந்து கொண்டு அந்த பரதவ பெண் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டே கரிகாலனும் அடிகளும் தங்கள் பேச்சை எத்தனை தூரம் அவள் கேட்டிருப்பாள் என்பதை அறியாததால் ஒருவரை ஒருவர் சந்தேக பார்வையோடு பார்த்து கொண்டார்கள். எந்த வினாடியிலும் உணர்ச்சியை சமாளித்து அடக்கிக் கொள்ளக்கூடிய கரிகாலன் சட்டென்று தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு,
பெண்ணே, நீ யார்
என்று அதிகாரம் பூரணமாக துணித்த குரலில் கேட்டார். பதில் சொல்ல அவள் உதடுகளை இருமுறை அசைத்தாள். வாயிலிருந்து சொல் எதுவும் வரவில்லை. மிகவும் துன்பப்படுபவள் போல முகத்தை ஒருமுறை சுழித்தாள். பிறகு இரண்டடி முன்னுக்கு எடுத்து வைத்து தரையில் கூப்புற விழப்போனாள். கரிகாலனுக்கு சற்று முன்னால் இருந்த அடிகள் தாவி அவளை பிடித்து கொண்டார். பொற்கொள்ளரான துறவியின் கைகளில் அந்த பரதவ குல பூம்பாவை குப்புற விழுந்ததால் அவள் முதுகுப்புறம் அடிகளுக்கு மட்டுமன்றி கரிகாலனுக்கும் புலனாகவே இருவரும் ஏக காலத்தில் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவள் தோள்பட்டைக்கு கீழ் முதுகின் மேற்புற சதை பிடிப்பில் கூரிய கத்தி ஒன்று ஆழமாக பாய்ந்திருந்தது. அதிலிருந்து இரத்தமும் குபகுபவென்று வெளிப்பட்டு அடிகளின் கைகளை நனைத்தது அன்றி தரையிலும் சில துளிகள் பொட்டு பொட்டாக விழுந்தன. அந்த இரத்த வெள்ளம் கூட அத்தனை பயங்கரத்தை தரவில்லை. பாய்ந்திருந்த அந்த கத்தியின் பிடியில் பொறித்திருந்த சில எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை அமைத்திருந்த சிவப்பு கற்கள் இரத்த துளிகளை விட பயங்கரமாகவும் சிவப்பாகவும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அன்றி அதே சமயத்தில் அதே குடிசையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த பேராபத்திற்கும் இணையில்லா சின்னங்களாக காட்சியளித்தன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.